الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وانك لعلى خلق عظيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انكم لن تسعوا الناس باموالكم فسعوهم باخلاقكم او كما قال صلى الله عليه وسلم புகழடைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவ் தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் நின்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகளாவிய ரீதியிலே அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரு குழு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த குழுவின் பெயர் அரபியிலே சொல்வார்கள் அல் முஸ்தஷ்ரிகூன் என்று, முஸ்தஷ்ரிகூன் என்று சொல்வார்கள். அவர்களுடைய தமிழில் அவர்களுடைய கருத்தை நாம் சொல்கின்ற பொழுது பிற மதங்களில் இருக்கின்ற குறைகளை நிறைகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு குழு, என்ன குறை இருக்கிறது என்பதைத்தான் ஊண்டி பார்ப்பார்கள், உன்னிப்பாக கவனிப்பார்கள். அந்த அமைப்பிலே அவர்களுடைய கண்ணோட்டம் மிகவும் விடப்படக்கூடிய, கண்ணோட்டம் செலுத்தப்படக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மார்க்கம். அவர்களில் சிலர் பலர் இஸ்லாத்துக்கு எதிராகத்தான் பேசுவார்கள். நடுநிலைமையான போக்கில் உள்ளவர்கள் அவர்கள் இஸ்லாத்துடைய உண்மையான கருத்துக்களை முன்வைப்பார்கள். இஸ்லாம் மார்க்கம் இப்படித்தான். அந்த அமைப்பிலே அன்று தொட்டு இன்று வரைக்கும் இரண்டு விதமான கருத்துகள் இஸ்லாம் அல்லாதவர்களிடம் இஸ்லாத்தை பற்றி பரவலாக இருந்து வருகிறது. இரண்டு கருத்துக்கள். மூன்றாவது ஒரு கருத்து வருவதற்கு சந்தர்ப்பம் கிடையாது. அதில் ஒரு கருத்துதான், நாம் கூட சில இஸ்லாமியர்கள் கூட அந்த கருத்தை சார்ந்திருக்கலாம். அப்படி சார்ந்திருக்கின்ற சில குழுக்களும் உலகத்தில் இன்று செயல்படுகிறார்கள். அதற்கு கண்ணியமானவர்களே, அந்த கருத்தினுடைய ஒரு அடையாளமாக நமது நாட்டிலும் கூட அந்நியவர்கள் பார்க்கிறார்கள், நாம் கலிமாவை எழுதுகின்ற பொழுது கீழே ஒரு அடையாளமாக ஒரு ஆயுதத்தை எழுதுகிறோம். அதிகமாக திருவீல்களிலே பின் கண்ணாடியிலே கலிமா ஒட்டப்பட்டிருக்கிறது, கலிமா ஒட்டப்பட்டிருக்கிறது. அது வட்டி வங்கியில் வாங்கிய திருவீலாக இருந்தாலும் கலிமா ஒட்டப்பட்டிருக்கிறது. திருவில் ஓட்டக்கூடியவருக்கு களிமாவை உச்சரிக்க தெரியாவிட்டாலும் பின்னால் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழே ஒரு வால் ஒட்டப்படுகிறது, ஒரு வால். களிமாவுக்கும் வாளுக்கும் என்ன சம்பந்தம்? நாமே சொல்கிறோம், களிமா சொல்லாவிட்டால் அல்லது களிமா உலகத்தில் பரவிய இந்த வாளால் தான். நான் கேள்விப்பட்டேன், அந்த ஸ்பீக்கர் அந்த தொழிலை செய்யக்கூடியவன் பெரும்பாலும் நாம் கொண்டு செல்லி கொடுக்கின்றவன் ஒரு நன் முஸ்லிம், ஒரு இஸ்லாம் அல்லாதவன். இஸ்லாம் அல்லாதவரிடம் இஸ்லாமியன் தனது திருவிழை கொடுத்து வாளை ஒட்டு என்று சொல்லாவிட்டாலும் அவன் ஒட்டி விடுகிறான். அந்த கூட்டத்தில் முதலாவது கருத்து, இஸ்லாம் வாளால் பரவிய மார்க்கம். இது தவறானது, இது பிழையான கருத்து. கண்ணியமான இரண்டாவது கருத்து ஒன்றிருக்கிறது, இஸ்லாம் பண்பால் பரவிய மார்க்கம். பண்பால் பரவிய மார்க்கம், யுத்த களத்திலும் பண்பு அஹ்லாக் நற்குணம் காட்டப்பட்டதுதான் இஸ்லாம் இவ்வளவு பரவியது. உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்திலே மூன்றாவது கட்டம் தான் யுத்தம், நாம் முதலில் இஸ்லாமியர்கள் விளங்க வேண்டும். துடிப்பில் தடுமாறுகிறார்கள், வெட்டு ஒன்று துண்டு இரண்டு தீவிரவாத போக்கிலே செயல்படுகிறார்கள். சில தாவா அமைப்புகள் கூட யாருக்கும் நாம் பயந்து மனுப்ப தேவையில்லை, தீவிர போக்கை கையாளுகிறார்கள். அவர்களுடைய கொள்கைக்கு அணுவளவு யாரும் மாற்றம் செய்தாலும் அவர்களை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கி விடுகிறார்கள். அவர்கள் முஸ்லிமா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். குர்ஆனை ஓத தெரியாது, மார்க்கம் பேசுகின்ற மடையர்கள் உருவாகிய காலம். குர்ஆனை ஓத தெரியாது, குர்ஆனில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற லாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி என்பதை ஓத தெரியாத மக்கு மடையர்கள் தீவிர போக்கில் பிரச்சாரம் செய்கின்ற மடத்தனமான ஒரு காலத்தை நோக்கி நமது நாடு முன்னேறி அல்ல பின்னேறி செல்கிறது. குர்ஆனில் சந்தேகம் இல்லை என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க தெரியாதவனுக்கு குர்ஆன் எப்படி தெரியும்? எனவே இது இஸ்லாமிய முறை அல்ல. நீ கெட்டவன், நீ காபிர், நீ நரகவாதி, நீ இரண்டுக்கும் நடுவில் உள்ளவன், நீ சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பது உனக்கே தெரியாது, எப்படி மற்றவனுக்கு நீ சான்றிதழ் வழங்குவாய்? இப்படியான தீவிர குழுக்கள் தான் நம்மீது துவேசங்களை மழை போன்று பொழிகின்றன, நம்மீது துவேச அலைகளை கட்டவிழ்த்து விடுகின்றன, சுவேச டேம்களை திறந்து விடுகின்றன. இஸ்லாம் எப்பொழுதும் பணிவானது, மிருதுவானது, அஹ்லாக்குடையது. இத்தகத்தில் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை ஏந்துகிறார்கள், தூக்குகிறார்கள் ஒருவனை வெட்டுவதற்கு, அது மூன்றாவது கட்டம். அதற்கு முன்னால் இரண்டு கட்டம் என்ன என்பதை சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்கிறேன். நாம் விளங்க வேண்டும், ஆயுதம் ஏந்துவது வாளை ஏந்துவது இலகுவான விடயம்தான், ஆனால் அதனுடைய ஆபத்து அதிகம். வாளை ஓங்கியவுடன் அவர் இஸ்லா களிமா சொல்லிவிட்டார், அந்நிய மனிதர் களிமா சொல்லிவிட்டார், நீ வாளுக்கு பயந்துதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் என்று வெட்டிவிட்டார்கள். இப்பொழுது வெளிரங்கத்தை பார்த்து நாம், நீங்கள் காபிர்கள், நீங்கள் பிஜாத்துக்காரர்கள், நீங்கள் வழிகட்டவர்கள், நாங்கள் தான் சத்திய ஜீவிகள், சத்திய மார்க்கத்தில் உறுதியான பிரச்சாரகர்கள் என்று நீங்கள் கட்டுகின்ற அந்த பிடிக்கின்ற அடம் நபியவர்கள் அங்கே தடுக்கிறார்கள். வெளிரங்கத்தை பார்த்து தீர விசாரிக்காமல் அவரை பற்றி விளங்காமல் முடிவு செய்து விடாதே. வெட்டுவிட்டு வந்து சொன்னார்கள், சொல்லப்பட்ட நபியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொன்ன பிறகும் வெட்டிவிட்டார். ஷபாஷ் பண்ணி இருக்க வேண்டும், எவார்ட் கொடுத்திருக்க வேண்டும், அந்த காலத்தில் நோபல் பரிசு இருந்தால் கொடுத்திருக்க வேண்டும், உலக கதாநாயகன் சாம்பியன் பட்டத்தை கொடுத்திருக்க வேண்டும். உள்ளத்தில் உள்ளதை பார்த்து விட்டாய், அந்த அளவு என்னுடைய உம்மத்தில் ஒரு மனிதருக்கு பாக்கியம் கிடைத்து விட்டது என்று பெருமை பேசியிருக்க வேண்டும். உஸாமா ரதியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? ஹிப்புன் நபி என்று வர்ணிக்கப்பட்டவர்கள். ஹிப்புன் நபி, நபியுடைய பாசத்துக்குரியவர். எந்த அளவு நபி அவர்கள் அவருடைய பாசம் தெரியுமா? உசாமா பெண் பிள்ளையாக இருந்தால், உசாமா ஒரு குமராக இருந்தால், அந்த உசாமாவுக்கு மருதோண்டி போட்டு அழகு பார்ப்பு என்றார்கள். உசாமா கருப்பு தான், ஆனால் குமராக இருந்தால் நானே ஹினா போட்டு அழகு பார்த்து ரசிப்பேன் என்னுடைய பிள்ளையை என்று வளர்ப்பு பிள்ளை செய்து அவருடைய மகன். அன்புக்குரியவர், பண்புக்குரியவர், பாசத்துக்குரியவர். தவறு செய்தால் தவறுதான், தீவிர போக்கில் போனால் தீவிரவாதி தான். இங்கு உசாமா ரதியல்லாஹு தீவிரவாதி என்று சொல்லவில்லை. அப்படியும் நபியுடைய ஹிப்பை அன்புக்குரிய என்ற பெயரை அடைந்தவர் கூட சிறிய தவறு செய்கின்ற பொழுது நபி அவர்கள் இஸ்லாம் இப்படிப்பட்டது அல்ல, சாதுவானது, சமாதானமானது என்று காட்டினார்கள். அல்லாஹ் சகத்தனின் கல்வி கேட்ட வார்த்தையால் தான் உசாமா சொன்னார்கள், வாளை பயந்து களிமா சொன்னான். உள்ளத்தை பிளந்து பார்த்தியா? உள்ளத்தை பிளந்தவருடைய உள்ளம் இதனால் தான் சொன்னது என்று நீ பார்த்தியா? எப்படி கேள்வி? இதை போன்றுதான் இன்றைய சிறைச்சாகர் சிறைச்சாரர்களிடம் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் பிஜாத்காரன், காபிர், வலிகேடன், முஷ்ரிக் என்று நீ அவருடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா? தீவிர போக்குள்ள பிரச்சாரகனே என்று நபியுடைய அந்த கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. வெட்டுவது கொத்துவது இலகுவானது. ஒன்றை ஒரு இடத்தில் கொத்துவோம், ஆயிரம் கொத்துக்கு தயாராக வேண்டும், ஆயிரம் வெட்டுக்கு தயாராக வேண்டும். எனவே இஸ்லாம் என்னுடைய பிறதான தலையங்கம். இஸ்லாம் வாளால் பரவிய மார்க்கம் அல்ல, இஸ்லாம் பண்பால் பரவிய மார்க்கம், பண்பால் பரவிய மார்க்கம். ஒரு சம்பவம் நான் எந்த இடத்தில் எந்த கிதாபில் வருகிறேன் என்று இப்பொழுது எனக்கு ஞாபகம் இல்லை, திடீரென்று எனக்கு ஞாபகம் வந்தது. பிறதான எதிரிகளோடு மோதுகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கு தளபதியாக இருக்கிறார்கள், அங்கு விரோதிகள் தளபதியாக இருக்கிறார்கள். அந்த தூக்கத்தில் உள்ள தலைவனுக்கு யுத்தகலத்திலே காய்ச்சல் வருகிறது, நடுங்கிக் கொண்டிருக்கிறான். விரோதி யுத்தகலத்திலே மோத வந்திருக்கிறான், ஆயுதத்தோடு வந்திருக்கிறான். அந்த எதிரிக்கு கூதலில் போற்றுவதற்கு போர்வை கொடுத்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுதான் சான்ஸ் என்று காய்ச்சலோடு நடுங்குகிறான் என்று வெட்டிவிட வேண்டும். காய்ச்சல்காரனுக்கு சண்டை செய்ய முடியாத அவன் வீக்காக இருப்பான் என்று அவனை சன்னம் பின்னமாக வெட்ட வேண்டும். வெட்டுகின்ற மார்க்கம், கொத்துகின்ற மார்க்கம் என்றால் காய்ச்சல்காரனுடைய பாக்குகளை துண்டு துண்டாக்கி இருக்க வேண்டும். கூதலில் போற்றுவதற்கு போர்வை கட்சி கொடுத்தார்கள் யுத்தகலத்திலே. அப்படிப்பட்ட மார்க்கம். இன்று சொந்த மனைவிக்கு காய்ச்சலுக்கு மருந்தெடுக்காத சமூகம் நாம். சொந்த கணவனுக்கு தலைவலிக்கு அந்த மருந்தை பூசி விடாத மனைவிமார் நாம். வீட்டுக்குள் படுக்கையிலே கட்டிலே யுத்தகலத்திலே பிற எதிரிக்கு எதிரி தலைவனுக்கு கூதலில் போட்டுவதற்கு போர்வை கொடுத்த சமூகம் நமது சமூகம். வாழால் பரவியதா, பண்பால் பரவியதா? அதே அலிகளில் ஒருவனை கீழே வீழ்த்தி எனக்கு முனக்கு மத்தியில் எந்த எதிர்ப்பும் கிடையாது என்பதை உணர்த்துகிறார்கள். நீ அல்லாவுக்கு விரோதமாக இருந்தாய், மூன்றாம் கட்டமாக அல்லாஹ் சொன்னபடி நாங்கள் செய்கிறோம். கீழே மிதித்து வாழால் வெட்ட போகின்ற பொழுது எச்சில் துப்பினான், எச்சில் துப்பியவுடன் அவனை ரிலீஸ் பண்ணி விட்டார்கள், விட்டு விட்டார்கள். சொன்னார்கள், என்னப்பா ஏற்கனவே விரோதி, எச்சில் வேறு துப்பி விட்டேன், என்னை விட்டு விட்டீர்கள். இல்லை, உன்னை நான் தாக்கியது அல்லாவுக்காக, தீனுக்காக, இஸ்லாத்துக்காக. எனக்கு முனைக்கும் இடையிலே நானும் மனிதன், நீயும் மனிதன், மனிதனே இருக்கிறது. நான் அல்லாவுடைய கட்டளையை தான் நிறைவேற்றினேன். இதுவரைக்கும் அல்லாவுக்காக எச்சில் துப்பியதுக்கு பிறகு எனக்கு சொந்த கோபம் வந்தது, சொந்த வெறி வந்தது, அதனால் எனக்காக நான் உன்னை வெட்ட மாட்டேன் என்று விட்டு விட்டேன். அவன் அங்கே களிமா சொல்கிறான். எனவே வாழால் பரவிய நல்ல பண்பால் பரவிய மார்க்கம் இஸ்லாம். நாம் இதை முதலில் நம்ப வேண்டும். தலைகீழாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது. சிறிய யாராவது ஒரு துவேஷம் காட்டிவிட்டால் இங்க ஆர்ப்பாட்டம் செய்வதல்ல வழி. அந்த துவேஷம் ஏன் வந்தது, ஏன் குழம்பி, ஏன் கிளம்பியது? அந்த துவேஷத்தை கிளப்பியவர்கள் யார்? அந்த துவேஷத்தை கிளப்புவதற்கு என்ன காரணம்? ஆராய மாட்டோம். கண்ணை மூடிவிட்டு ஆர்ப்பாட்டம் என்ன? அவர்களுடைய உருவத்தை பத்த வைப்பது, அவருடைய போட்டோக்களை எரிப்பது. கண்ணியமானவர்களே, ஜிம்மாவுக்கு பின்னால் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் அன்றைய ஜிம்மாவே சொல்லாதவர்கள். எப்படி முஸ்லீம்கள் என்று சொல்ல முடியும்? ஜிம்மாவுக்கு பின்னால் எதிர்ப்பாட்டமும் ஜிம்மாவை சொல்லாதவன் முன்வரிசையில் என்றால் என்ன அர்த்தம்? எனவே இஸ்லாத்துடைய முதல் சுவேசக்காரர்கள் நீங்கள். இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள் தான் இஸ்லாத்துக்குள் இருக்கின்ற நயவஞ்சக சுவேசக்காரர்கள் என்பதை முதலில் நாம் பாடத்திற்கு படிப்பினை கிடைக்க வேண்டும். எனவே இஸ்லாம் பண்பால் பரவிய மார்க்கம். எல்லா துறையினரோடும் நபியவர்கள் பண்பை காட்டினார்கள். நபியவர்களை குர்ஆனில் புகழ்கின்ற வார்த்தைகளை தேடி பாருங்கள். நபியவர்களை புகழ்ந்து பேசுகின்ற வார்த்தைகளை, ஆயத்துக்களை, விளக்கங்களை பாருங்கள். நபியுடைய இபாதத்தை நபி அல்லாஹ் புகழ்ந்து சொல்வது மிக குறைவு. ஏன்? நபியவர்கள் இபாதத்தால் எல்லோருக்கும் தெரியும். தொழுகையிலே சுவர்க்கத்தை கண்டவர்கள், கிரகண தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று முன்னே சென்று ஏதோ இப்படி பிடிக்க பார்த்து விட்டு பின்னே வந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன யார் சொல்றா, தொழுகையில் முன்னே போனீர்கள், ஏதோ பிடிக்க பார்த்தீர்கள், பின்னே வந்தீர்கள், ஒரு புதிய எக்ஷனை கண்டோம் தொழுகையிலே. சொன்னார்கள், சுவர்க்கத்து கனிகள், சுவர்க்கத்து பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன, அதை நான் பறிக்க பார்த்தேன், எனக்கு அது அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டது, முடியவில்லை. இது உலகம், சொர்க்க இன்பத்துக்குரிய இடம் அல்ல என்ற கருத்தில் சொன்னார்கள். சொல்கை சொர்க்கத்தை கண்ட நபி சுஜீர் இருக்கும் பொழுது பானை கொதிப்பது போன்று அவருடைய உள்ளத்திலிருந்து நெஞ்சிலிருந்து சத்தம் வருகின்ற அளவு அழுது துவா கேட்ட நபி. தொழுகையிலே இபாதத்திலே குறை காணாத, துறை காண முடியாத ஒரு நபி. அஹ்லாக் என்பதை தான் அல்லாஹ் குர்ஆனில் புகழ்ந்து சொல்கிறான். ஒரே ஆயத்திலே சான்றிதழ் கொடுத்து விட்டான். இங்க நமக்கு சான்றிதழ் இருக்கிறது, பிஏ பட்டம் இருக்கிறது, என்ன இருக்கிறது, பிஹெச்டி கலாநிதி, அதே போன்று அவர் அக்கவுண்டர், டாக்டர், அவர் இன்ஜினியர், அவர் லாயர், அவர் ஜட்ஜ் என்றெல்லாம் வர்த்தகர், ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவர் பெரிய பணக்காரர் என்றெல்லாம் பட்டம் கிடைக்கிறது. எத்தனை பேருக்கு இவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல அக்கலாக்குள்ளவர், நல்ல பண்புள்ளவர் என்ற சான்றிதழ் கிடைத்திருக்கிறது. முதலாவது சான்றிதழ் பெற வேண்டிய இடம் பேஸ்புக் அல்ல, வீட்டுக்குள். பேஸ்புக்கில் நமது போட்டோவை 1000 பேர் லைக் பண்ணுவார்கள், நமது கருத்தை 10000 பேர் லைக் பண்ணுவார்கள், நமது நம் போடுகின்ற அந்த ஆடியோக்களை, வீடியோக்களை, போட்டோஸ்களை 10000 அண்ணா 1,000,000 பேர் லைக் பண்ணுவார்கள். நம்மை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் நம்மை லைக் பண்ணாவிட்டால் சொர்க்கம் போக முடியாது. அந்த பெற்றோர்களுக்கு பேஸ்புக்கும் தெரியாது, வாட்ஸ்அப்பும் தெரியாது, வைபரும் தெரியாது, இன்ஸ்டாகிராமும் தெரியாது, ஸ்கைப்பும் தெரியாது. ஆனால் என்னுடைய பிள்ளை என்ற திருப்தி இல்லாமல் நம்ம சொர்க்கம் போக முடியாது. உலகத்திலே இவருடைய திருமண போட்டோவை கூட பேஸ்புக்கிலே 5,000 பேர் லைக் பண்ணியிருப்பார்கள். அந்த திருமணத்திலே பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கின்ற மனைவி கணவனை லைக் பண்ணாவிட்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கெட்டவர்கள். பேஸ்புக்கிலே ஃப்ரெண்ட்ஸ் சேர்ப்பது அல்ல இஸ்லாம். சொந்த ரியல் லைஃபிலே நமக்கு அன்பர்களையும் நண்பர்களையும் நம்மை நேசிக்கக்கூடிய மேன்பவர் என்று சொல்வார்கள், மனித வளத்தை சேர்ப்பவர் தான் உண்மையான முஸ்லிம். இதைத்தான் அல்லாஹ் ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்து விட்டான், நீங்கள் நிச்சயமாக ஒரு நற்குண சீலர், நீங்கள் நல்ல மெனஸ் உள்ளவர், நீங்கள் நல்ல எத்திக்ஸ் உள்ளவர், நீங்கள் நல்ல மாரலிட்டி உள்ளவர், நீங்கள் நல்ல அட்டிடியூட் உள்ளவர். பல கருத்துக்கள் குழுப்பில் எல்லா கருத்துக்களும் வரும். அஹ்லாக் என்ற வார்த்தையில் அரபியில சகல பண்புகளும் வரும். உறுதிப்படுத்தி மனைவி சார்பிலே, மனைவிமார் சார்பிலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கொடுத்த சர்டிபிகேட், அவர்களுடைய பண்பே குரானாக இருந்தது. குரானில் என்ன நல்ல பண்புகள் இருக்கின்றனவோ நபியிடம் இருந்தது, குரானில் என்ன கெட்ட பண்புகள் இருக்கின்றனவோ நபியிடம் அது இருக்கவில்லை. இதுதான் வாழ்க்கை. அஹ்லாக்கால் தான் மக்களை கவர முடியும் என்ற ஹதீஸை நான் முன்வைத்தேன். அந்த ஆளை கைக்குள் போடுவதற்கு என்ன செய்கிறோம், டிஐஜியை கைக்குள் போடுவதற்கு என்ன செய்கிறோம், ஜட்ஜை கைக்குள் போடுவதற்கு என்ன செய்கிறோம், லாயரை கைக்குள் போடுவதற்கு என்ன செய்கிறோம், டாக்டர் ஒன்றை ஃபேமிலி டாக்டராக மாற்றிக்கொள்வதற்கு என்ன செய்கிறோம், பக்கத்து வீட்டுக்கு 100 கிராம் இறைச்சி துண்டை போட்டு கறி கொடுக்காவிட்டாலும் பொலிஸ் ஸ்டேஷனுக்கு சக அனுப்புகிறோம். ஏதாவது களவு செய்தால் அவர் நம்மை காப்பாற்ற வேண்டும், இல்லீகலாக ஏதாவது செய்தால் லீகலாக டாக்குமெண்ட் நமக்கு தர வேண்டும், மற்றவருடைய கடையை பறித்தாலும் லோயர் வாதிட வேண்டும், மற்றவருடைய வீட்டில் கூலிக்கு இருந்து விட்டு கேஸ் போட்டாலும் ஜட்ஜ் நமக்கு சார்பாக தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கைக்குள் போடுவதற்கு கையால் அள்ளி கொடுக்கிறோம். இது லஞ்சம். மற்றவருடைய உரிமையை நமக்கு சேர்ப்பதற்கு கொடுப்பது லஞ்சம். உண்மையை பொய்யாக, பொய்யை உண்மையாக மாற்றுவதற்கு கொடுக்கின்ற பணமும் அந்த கொடுப்பணமும் தான் லஞ்சம். சொன்னார்கள், மக்களை கவர்வதற்கு உங்களிடம் தேவைப்பட வேண்டிய ஆயுதம், உங்களிடம் தேவைப்பட வேண்டிய சொத்து, உங்களிடம் தேவைப்பட வேண்டிய பெருமதி திரயம் அகலால். அந்த ஹதீஸில் சொன்னார்கள், நீங்கள் நிச்சயமாக அம்பாலிக்கும், உங்களுடைய பணத்தை பொருளாதாரத்தை வைத்து மக்களை கவர முடியாது, உங்கள் பக்கம் ஈர்க்க முடியாது. பணம் இருக்கும் வரைக்கும் வாழாட்டுவார்கள், மந்திரியாக இருக்கும் வரைக்கும் வாழாட்டுவார்கள். அந்த இடத்தில் வேறு மந்திரி வந்து விட்டால் உங்களுடைய முகவரி அட்ரஸை கூட மறந்து விடுவார்கள் என்ற கருத்தை அங்கே சொல்கிறார்கள். பண்பால் உங்களுடைய பண்புகளால் அவர்களை கவருங்கள், அவர்களை ஈர்த்துக் கொள்ளுங்கள், அவர்களை உங்கள் பக்கம் திசை திருப்புங்கள். திசை திருப்புகின்ற நோக்கம் அல்ல, மக்கள் திசை திரும்புவார்கள். அல் இன்சான் அப்துல் எஹ்சான், ஒரு பழமொழியுடைய அர்த்தம் வந்திருக்கிறது. சில வேளை அதற்கு சார்பான ஹதீசுகளும் இருக்கின்றன. இந்த வார்த்தை நான் பார்த்தது அரபு பழமொழியிலே ஹதீஸாகவும் இருக்கலாம், என்னுடைய குறுகிய அறிவிக்கப்பட்டது ஒரு பழமொழி. பழமொழிகளில் சில ஹதீசுடைய கருத்துக்களும் வந்திருக்கின்றன. ஒரு மனிதன் உபகாரத்தின் அடிமை, உபகாரத்தின் அடிமை, ஏதாவது நனவு செய்து விட்டால் நமக்கு அடிமை போன்று மாறிவிடுவான், நாம் மாற்ற தேவையில்லை, அவன் மாறிவிடுவான். இஸ்லாம் இப்படித்தான் மற்றவர்களை நம்மீது கவர வைக்கின்ற அகலாக்கால் இழுக்கின்ற ஒரு மார்க்கம் என்பதை முதலில் நாம் நமது மனதில் பதிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மூன்று கட்டம் இஸ்லாத்துடைய விரோதிகள் எதிரிகளோடு நாம் மூன்று கட்டமாகத்தான் நடக்க வேண்டும். முதலாவது நாம் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் தூண்ட வேண்டும். தாவா என்று சொல்கிறோம், தாவா பேச்சு எழுத்து சிடி வெப்சைட் இந்த தாவா ஒன்று இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அடுத்த தாவா இருக்கிறது அஹ்லாக்கால் தூண்டுவது, நமது பண்பை காட்டி தூண்டுவது. அதேபடி இவர் விரோதி, இவர் நமது சுயசக்காரன், இவன் நமக்கு எதிராக தொடிதூக்கியவன், இவன் நமது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்களை தூண்டியவன். அப்படி ஒருவன் நேருக்கு நேர் நம்மை சந்தித்தாலும் அவனை கொல்வதல்ல, அவனை கொல்ல முயற்சிப்பதல்ல, அவனை தூசண வார்த்தைகளால் திட்டுவதல்ல, அவனுக்கு ஊவைப்பதல்ல, அவனுக்கு கல்லடிப்பதல்ல, அவனுக்கு அந்த இடத்தில் என்ன அகலாக்கை காட்டலாம். உமேர் இப்னு வஹப் வாளில் நஞ்சை பூசிக்கொண்டு வருகிறார். நஞ்சை நபியுடைய சபைக்கு வருகிறார். சூரத்தில் கண்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை நபி அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அப்படியான அந்த வார்த்தை கடிதங்களை குறைத்தார்கள். அவர்கள் இஸ்லாத்துடைய வேகத்தால் நபியுடைய அன்பால் சொன்னார்கள். அவருடைய வெளி அந்த இஸ்லாமிய சுவேசங்களை பார்த்து வருகிறது ஒரு நாய் அப்படியே சொன்னார்கள். ஒரு நாய் வருகிறது. அந்த வார வாக்கே அவ்வளவு சரியில்லை. வார வாக்கு எனக்கென்றால் பிடிக்கவில்லை. தயாராக நிற்கிறார்கள் வந்தால் வெட்டுவதற்கு. உமேர் வருகிறார், சபையில வந்து பின்னால் உட்கார பார்க்கிறார். வந்த நோக்கம் சஃப்வான் என்ற ஒருவர் இவரிடம் நபியுடைய தலையை கன்று கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நபியுடைய தலையோடு வர வேண்டும். சஃப்வான் இப்னு உமையா, உடைய குடும்ப பொறுப்பு என்னுடைய பொறுப்பு, உடைய கடன் பொறுப்பு நான் பொறுப்பு, உடைய குடும்ப செலவுக்கு நான் பொறுப்பு. மக்காவிலிருந்து மதினாவுக்கு கன்று கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அவர் சொல்வதை கோடல் போட்டு அனுப்பியிருக்கிறார். பின்னால் உட்கார வந்தார். நபியவர்களுக்கு ஏற்கனவே அல்லாஹ் அறிவித்து விட்டான், இப்படி ஒருவன் நாளை உங்களை வெட்ட வருகிறான், வர இருக்கிறான். முன்னே தெரியும் வெட்ட வருகிறான். என்ன சொல்ல வேண்டும்? போர்டரிலே ஆள் போட வேண்டும், தலையை கொண்டு வாருங்கள். உமைருடைய மதீனாவுடைய போர்டரிலே உமரலிலோடு நிப்பாட்ட வேண்டும். உமைர் வருகிறான், என்னை வெட்ட வருகிறான், வாளில் நஞ்சை பூசி கொண்டு வருகிறான், அவருடைய தலையை முதலில் கொண்டு வருவதற்கு சுவர்க்கத்தில் மாளிகை என்று சொல்ல வேண்டும். வாழால் பரவிய மார்க்கமாக இருந்தால் போர்டரிலே தலை வெட்டப்பட்டிருக்கும். சுவேசத்தால் பரவிய மார்க்கமாக இருந்தால் போர்டரிலே தலை இருக்க வேண்டும், முண்டமாக இருக்க வேண்டும். தீவிரத்தால் பரவிய மார்க்கம் என்றால் உமையருடைய வருகை மதினாவுக்குள் உரைத்து வைத்திருக்க முடியாது. அங்கே போர்டரிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது நீக்கப்பட்டிருக்க வேண்டும். பண்பால் பரவிய மார்க்கம் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இஸ்லாம். அஹ்லாக்கால் பரவி என்னை வெட்ட வருகிறோம் என்று தெரிந்தும், தனக்கெப்ப மௌத்து வரும் என்று நம்பிக்கை கூட தெரியாதிருந்தும், எப்பொழுது மௌத்து வரும் என்றால் தைரியம், எனக்கு இவன் வெட்டி மௌத்து வராது என்ற தைரியம், நபிக்கே தெரியாது நான் எப்ப மௌத்தாகுவேன் தெரியாது. கன்னிமணனே வந்த உமேரை முன்னால் கூப்பிட்டார்கள். வாளில் நஞ்சோடு வந்திருக்கிறார். என்ன உமேர், என்ன விடயம்? இல்லை, என்னுடைய மகனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீர்கள், நான் ரிலீஸ் பண்ண வந்தேன், என்னுடைய மகனை விடுவிக்க வந்தேன். அப்படியா? உண்மையை சொல்லுங்கள். இது உண்மையா? ஆம், வேறொன்றும் இல்லை. மகனை பார்க்க வருகின்ற ஒரு கல்லுக்கு இரண்டு மாங்காக்களை அடிக்கின்ற நோக்கத்தில் வருகிறார். ஒரு கல்லுக்கு இரண்டு மாங்காக்கள், நபியுடைய தலையை வெட்ட வேண்டும், அப்பொழுது மகனை ரிலீஸ் பண்ண வேண்டும். ஒரு கல்லில் இரண்டு மாங்கா, ஆனால் அவர் ஒரு மாங்கா வைத்தான் நபியிடம் சொன்னார். இல்லை, மகனை தான் ரிலீஸ் பண்ண வந்தேன். சஃப்வானுடன் சாபத்துல்லாவுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன உரையாடினீர்கள்? என்ன உரையாடல்? என்ன அக்ரிமெண்ட்? என்ன உங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தம்? என்னை நீங்கள் வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும், என்னுடைய தலையோடு போக வேண்டும், அவர் முழு பொறுப்பை மேற்றிருக்கிறார். இதுல இல்லையா? அந்த இடத்தில் சிசிடிவி கேமராவும் கிடையாது, அந்த இடத்தில் போன் கிடையாது, அந்த இடத்தில் 3G கிடையாது, 4G கிடையாது, அந்த இடத்தில் எந்த நெட்வொர்க்கும் கிடையாது. அல்லாஹ் என்ன சாதனங்கள் இல்லாமல், எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் எல்லா கம்யூனிகேஷன்களையும் நடத்துகின்ற அந்த அல்லாஹ் நபியவர்களுக்கு அறிவித்து விட்டான், இப்படி இரண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவன் உங்களை கொல்ல வருவான். கண்ணியமானவர்களே, உடனே தடுமாறுகிறார். இந்த விடயத்தை யாரும் கேட்கவில்லை, அல்லாவுக்கும் எங்கள் இருவருக்கும் தான் தெரியும். அப்படி என்றால் நீங்கள் உண்மையான நபிதான் என்ற உடனே களிமா சொல்லிவிடுகிறார். வாளில் நஞ்சி வேஸ் வாழும் வேஸ், அதுக்கு பின்னால் இஸ்லாத்துடைய எதிரிகளுக்கு எதிராக அவர் வாழ எந்த குடியவராக மாறினார். கண்ணியமானது இதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம். நபியவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பேசிக் கொண்டிருக்கின்ற தலையங்கம், தீவிர போக்கால் நாம் முன்னேற முடியாது. முதலாவது தாவத், அதில் இரண்டு பகுதிகள், தாவத்தில் இரண்டு பகுதி. பயான் பண்ணலாம், மேடை அடித்து தலைப்பிரித்து பேசலாம், சீடி வெளியாக்கலாம், அப்லோட் பண்ணலாம் வெப்சைட்களிலே பயான்களை. ஆனால் பண்ணுகின்றவரிடம் பண்பில்லாவிட்டால் இவரை கொண்டு யாருக்கு ஹிதாயத் கிடைக்காது. பண்ணுகின்றவர் முஸ்லீம்களை ஏற்றுகின்ற முஸ்லீம்களுடைய குறைகளை பேசுகின்றவராக இருந்தால் அந்நியர்கள் எப்படி சாத்து வருவார்கள், அந்நியர்கள் எப்படி சாத்து வருவார்கள்? பண்புடைய தாவத், சுரச்சார தாவத், இரண்டும் நடக்க வேண்டும். நபியிடம் இரண்டும் இருந்தது. உமரை பக்கத்தில் உட்கார வைத்து என்ன சொல்ல வேண்டும்? இஸ்லாத்துக்கு வாருங்கள், நீங்கள் நபியை கொல்ல வந்திருக்கிறீர்கள், நபியை கொல்ல முடியாது, நபியிலே கை வைத்தால் உங்களுக்கு பெரும் தண்டனை, நரகம், என்ன என் மீது நீங்கள் கை வைத்தால் நரகவாதி, நீங்கள் நரகவாதி நரகவாதி என்று கொப்பரித்திருக்க வேண்டும். நாம் கொப்பரிப்பது போன்று நீ நரகவாதி, நீ நரகவாதி, நீ நரகவாதி. உனக்கென்ன தகுதி இருக்கிறது? உன்னுடைய முடிவை உனக்கு தெரியாது. இரண்டாவது தகுதி பகுதி, அந்த காலம் இஸ்லாமிய நாடாக இருந்தால் இந்த கட்டம் இதான் உலகத்தின் நடைமுறை. அவர்கள் பிரச்சாரத்தை இஸ்லாத்தை மறுக்கின்ற பொழுது முடியாது என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் ஜிஸ்யா கட்டுவார்கள். எல்லா தம்பக்கு தந்த அறிவுரை, ஜிஸ்யா என்றால் அவர்களிடம் நாம் ஒரு தொகை பணத்தை அளவிடுவோம், அவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்போம், முழு உரிமை கொடுப்போம், யாரும் கை வைக்க விட மாட்டோம், எந்த அநியாயம் நடக்க விட மாட்டோம். நம்மை போன்றவர்கள் ஆனால் மதத்தில் வேறுபட்டவர்கள், அவ்வளவுதான். வேற்றுமையில் ஒற்றுமை இதுதான் அது. வேற்றுமையில் ஒற்றுமை என்றால் என்ன? அவர்கள் வேறு மதம், நாங்கள் வேறு மார்க்கம், ஆனால் மனித நேயம் என்ற வகையிலே ஒற்றுமை. இதுதான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்குரிய விளக்கம். அவர்களுடைய மதத்துக்கு நாம் மாறுவதல்ல வேற்றுமையில் ஒற்றுமை, அவருடைய கொள்கைக்கு அப்படியே மாறி நம்மை பழி கொடுப்பதல்ல வேற்றுமையில் ஒற்றுமை. நமது இஸ்லாத்தில் உறுதியாக இருந்து கொண்டு பண்பை காட்டுவது, இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. மதம் வேறு, மனித நேயம் ஒன்று. மூன்றாவது கட்டம் தான் ஜிஸ்யாவும் தரமாட்டோம் என்று அடம் பிடித்து பிடிவாதம் பிடிக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், நீங்கள் போராடுங்கள். பணம் பறிப்பதற்கு, சொத்து பறிப்பதற்கு அல்ல, நீங்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு. இது மூன்றாவது கட்டம். நாம் ரிவர்ஸிலே எதிராக நாம் இன்று ஸ்விம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எதிர்நீச்சல், முதலாவதே வெட்டுவது கொத்துவது. அதுக்கு பயந்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் சரி, இல்லாட்டி வெட்டு, இல்லாட்டி கொத்து, இல்லாவிட்டால் கல்லடி, இல்லாவிட்டால் கமெண்ட் பண்ணுவது. என்ன கமெண்ட் பண்றது? பேஸ்புக்கிலே, என்ன ட்விட்டரிலே, இப்படியான ஊடகங்களிலே அவர்களுக்கு எதிரான கேவலமான வார்த்தைகள், அவர்களுக்கு எதிரான கேவலமான சொற்பிரயோகங்கள், கேவலமான என்ன கிரியேட்டிவ் போட்டோஸ்கள், இழிவான படங்களை அப்லோட் பண்ணி பண்ணி இன்னும் துவேசது. நான் நினைக்கிறோம் நான் இஸ்லாமியன், நான் இஸ்லாத்துடைய எதிரிகளுக்கு எதிராக என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன் என்று இல்லை. இஸ்லாத்தை குறிதோண்டி புதைக்கிறீர்கள், இது அனுமதி இல்லை. நபியவர்கள் யாரையும் இப்படி மட்டம் தட்டி, நீ குரங்கு போன்றிருக்கிறாய், நீ பன்றி போன்றிருக்கிறாய், நீ கழுதை போன்றிருக்கிறாய், நீ ஒரு வகையான மனித தன்மை இல்லாத ஒரு கல்லஞ்சக்காரன் என்ற வார்த்தைகளை பாவிக்கவில்லை. அவருடைய தெய்வத்தை பாருங்கள், அந்த சிலையை பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. மாற்று மதத்தவர்களை நீங்கள் ஏச வேண்டாம், திட்ட வேண்டாம், அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம், அவர்கள் அல்லாஹ்வை ஏசுவார்கள். இப்படி செய்ததனால்தான் நமது நாட்டில் அல்லாஹ்வுக்கே உருவம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து எரித்தார்கள். எரித்தவர்கள் செய்தது நல்லம் சரி என்று சொல்லவில்லை, அவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் அதற்குரிய முடிவை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறான். அதை செய்ய வைத்தவர்கள் யார்? இஸ்லாமியர்கள். பண்பை காட்டவில்லை, அஹ்லாக்கை காட்டவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, அஹ்லாக்கால் பரவிய மார்க்கம். நபியர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மரத்துக்கு கீழே, ஒரு பிரயாணம், ஒரு எதிரி வருகிறார், நபியவர்களுடைய வாள் தொங்க விட்டிருக்கிறார்கள், நபியுடைய வாளை எடுத்து நபியவர்களுடைய கழுத்தை ஏற்றுகிறான், வெட்டப் போகிறேன், யார் காப்பாற்றுவது? எப்படி கட்டம், எப்படி ஆச்சரம் பெற வேண்டிய கட்டம். ஆனால் ஈமான்தாரி, தக்குவாதாரி, இரையச்சம் உள்ளவர், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளவர் எந்த ஆயுதத்துக்கும் பயப்பட மாட்டார், அல்லாஹ்வை நம்புவார். நபி அவர்கள் அங்கு பாவித்த ஆயுதம் அல்லாஹ்வுடைய பெயர் தான், துஆ, விக்கர். அல்லாஹ்வுடைய பெயர்களிலே என்ன, அல்லாவை அழைப்பதற்கு யா அல்லாஹ் என்று துஆ கேட்கும் பொழுது அழைக்கின்ற கட்டளை குர்ஆனில் இருக்கிறது. யார் பாதுகாப்பது? அல்லாஹ். கை நடுங்கி கீழே விழுகிறது. நபி அவர்கள் வாழை எடுத்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மையம் நாவுகம் இல்லை, யார் உன்னை காப்பாற்றுவது? எப்படி கட்டம் பேச நேரம் இருக்கிறதா? என்னுடைய வாளை எனக்கு எதிராக ஏந்தி கை நடுங்கி கீழே விழுந்திருக்கிறது. இப்பொழுது நான் என்னுடைய வாளை கை கெடுத்திருக்கிறேன். நமது வீட்டுக்குள் வந்து நமது சமையலறையிலே கத்தி எடுத்து நமக்கே ஒருவன் குத்த பார்த்து அந்த கத்தி நமது கையில் கிடைத்தால் என்ன நடக்கும்? நமது கத்தி நமக்கே கிடைத்து விட்டது, அவனு கைவசம் அகப்பட்டிருக்கிறான் என்றால் என்ன நடக்கும்? யார் உன்னை காப்பாற்றுவது? அவன் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாதவன். துன் ஹைர் ஆக, யாரெல்லாம் ஆயுதம் ஏந்துகிறார்களோ, யாரெல்லாம் வாழ்த்துகிறார்களோ, அவர்களில் நீ நல்லவராக நடந்து கொள்ளும் என்ற கருத்தை சொன்னான். நீங்கள் நல்லவர் என்று சமாளித்தான், நபியை புகழ்ந்தான். அந்த எதிரி கூட நீங்கள் ஹைர், நீங்கள் நல்லவர், சிறந்தவர் என்ற கருத்தை நபி அவர்களுக்கு முன்வைத்தான். சிறந்தவர் என்று தெரிந்தும் அவன் இஸ்லாத்துடைய விரோதத்தால் கொல்ல வந்தான். ஒரு கருத்துப்படி அவர் அந்த இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்ற சைக்கிளையும் வருகிறது, தெளிவான கருத்து வருகிறது. அவன் அந்த இடத்தில் நபி அவர்கள் ஒரு ஏற்றுக்கூட ஏற்றவில்லை, ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை, ஒரு வான் கூட பண்ணவில்லை. அவனை எப்படி ரிலீஸ் பண்ணினார்கள்? இதுதான் இஸ்லாம். அவன் எப்பொழுது ஒரு காலத்திலே அவன் இஸ்லாத்தை நோக்கி ஓடி வருவான், அஹ்லாக்கை காட்டவில்லை. முஸ்லிம்களுக்குள்ளே சுவேசம் இருக்கின்ற பொழுது எப்படி மாற்று மதத்தை இஸ்லாத்துக்கு எடுப்பது? இன்று இங்க இருக்கிறோம், எத்தனை பேர் பெற்றோரோடு உறவு சரியாக இருக்கிறது? எத்தனை பேர் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்? இதே மசிதிக்குள் முதலாம் மாடியில் சகோதரர் நானா இருந்தால், மூன்றாம் மாடியில் தம்பி, அல்ல இந்த பள்ளிக்கு மச்சான் வருவான் என்று தெரிந்தால் மற்ற ஜும்மா பள்ளிக்கு மத்த மச்சான் ஓடி விடுவான். இப்படி இஸ்லாமியர்களுக்குள் சுவேசம் இருக்கின்ற பொழுது எப்படி மாற்று மதத்தை இஸ்லாத்துக்குள் எடுப்பது? இதனுடைய பிரதான கருப்பொருள். எத்தனை நோயாளிகள் வீட்டில் சொந்த தாய் தந்தையை கூட ஆஸ்பத்திரியில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கிருக்கின்ற ஆயாவையும் ஐயாவையும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்து வைத்து விட்டு நாம் கடையிலும் தொழிற்சாலையிலும் பிஸியாக இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதோ டைமிங் விசிட் பண்ணி வருகின்ற துப்பாக்கியசாலிகள் நாம். பெற்றோரோடு சுவேசமாக நடக்கின்ற பொழுது எப்படி இன்னும் ஒருவன் இஸ்லாத்துக்குள் வருவது? சொந்த வீட்டுக்குள் இருக்கின்றவர்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல், அன்பளிப்புகள், பரிமாற்றங்கள், நன்கொடைகள் கொடுக்கப்படாத பொழுது எப்படி பக்கத்து வீடு நம்மை ஏற்றுக்கொள்ளும்? பக்கத்து வீட்டார்களுடைய உரிமையை பேணாத சுவேசக்காரர்களாக நாம் இருக்கின்ற பொழுது எப்படி மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள்? சிந்திப்போம். ஒரேடியாக பேசி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லவில்லை. பில்டிங் கட்டினால், வீடு கட்டினால் முதலாவது உள்ளேதான் கப்பராது பண்ணுவோம், உள்ளேதான் பெயிண்ட் அடிப்போம், உள்ளேதான் தயல் பிடிப்போம், பின்னர் தான் வெளியில் பெயிண்ட் அடிப்போம். முதலாவது வெளியில் பெயிண்ட் அடித்து விட்டு கப்பராது பண்ணிவிட்டு உள்ளே செங்கல்லோடும் புளக்கல்லோடும் வசிக்க மாட்டோம். எனவே இஸ்லாத்துக்குள் இருக்கின்ற துவேஷங்களை கலைந்து, எதிர்ப்பை கலைந்து, வேற்றுமையை கலைந்து, கோஷ்டி மோதலை தவிர்த்து, ஜெங் மோதலை தவிர்த்து, என்ன இப்படியான இயக்க மோதல்களை தவிர்த்தால்தான் இஸ்லாத்துடைய அந்த நல்லெண்ணம் மற்றவர்களுக்கு உருவாகும். சஹாபாக்களுக்குள் இருந்த ஒற்றுமை தான் அவர்களை இட்டு வந்தது. சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் காட்டுகின்ற மரியாதை தான் அவர்களை இட்டு வந்தது. ஒரு தூதுவர் போய் சொன்னார், நான் முஸ்லிம்களை நோட் பண்ணினேன், சீரியாக போனேன், அவர்களை வாட்ச் பண்ணினேன், கண்காணித்தேன். அவர்களுடைய நபியை எப்படி கண்ணியப்படுத்துகிறார்கள் தெரியுமா? அரசனை கண்ணியப்படுத்துகின்ற மரியாதை அல்ல, அந்யோன்யமா படுகிறார்கள். அவர்களுக்குள் எப்படி ஒற்றுமை தெரியுமா? ஒருவருக்கு ஒரு முகமும் கூறிக்கொள்கிறார்கள், சலாம் சொல்லிக் கொள்கிறார்கள், உதவி செய்து கொள்கிறார்கள். தான் பசியோடு இருந்து மற்றவர்களுடைய பசியை அடைக்கிறார்கள், தான் தாகத்தோடு இருந்து மற்றவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறார்கள், தான் அரைகுறை ஆடையோடு மேலங்கி இல்லாமல் மற்றவர்களுக்கு உடுக்க கொடுக்கிறார்கள், தங்களுடைய தேவையை பிற்படுத்துகிறார்கள், மற்றவருடைய தேவையை முற்படுத்துகிறார்கள். இதுவல்லவா மார்க்கம் என்று அந்த சிஐடி போய் அவருடைய அவரை அனுப்பி அந்த அரசரிடம் ரிப்போர்ட் கொடுக்கிறார். இதுதான் இஸ்லாம். நமது ஒரு ஊருக்குள் ஒரு கிழமை யாராவது சிஐடி வந்து வசித்தால் என்ன ரிப்போர்ட் போகும்? ஊருக்குள் 100 குடும்பம், 10 குழுக்கள், வீட்டுக்குள்ளே 3 கொள்கை. நமது ரிப்போர்ட் அப்படித்தான் போகும். வாப்பாவும் மகனும் சலாம் சொல்வது கிடையாது, மனைவியும் கணவனும் வெவ்வேறு அறைகளில் படுக்கிறார்கள், சகோதரன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான், தம்பி நானா இன்னும் பார்க்க போகவில்லை, செத்தாலும் பரவாயில்லை எனக்கு கடை வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் செத்தால் எனக்கு வாகனம் வரும் என்று ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறான், நானாவை கொள்வதற்கு தம்பியை கண்ட்ரக்ட் கொடுக்கிறான். இப்படிப்படி மோசமான மார்க்கம் இஸ்லாம் என்று அனல் போட்டு போகும். எப்படி இஸ்லாத்துக்கு மற்றவர்கள் வருவார்கள்? எனவே இஸ்லாத்துக்குள், பண்புக்குள், அகலாக்குள் நாம் நுழைவோம். சம்பவங்களை அடுக்கிக் கொண்டு போகலாம், நோக்கம் அதுவல்ல. நான் எந்த அளவு முஸ்லிம், எனக்கு ஹாஜியார் பட்டம் கிடைத்து விட்டது, யாரும் கோரிக்க வேண்டாம். எனக்கு பணக்கார பட்டம் கிடைத்து விட்டது, எனக்கு மந்திரி பட்டம் கிடைத்து விட்டது, அமைச்சர் பட்டம் கிடைத்து விட்டது, எனக்கு என்ன செக்காட்சி பட்டம் கிடைத்து விட்டது, செயலாளர் பட்டம் கிடைத்து விட்டது, எனக்கு என்ன எல்லா பட்டங்களும் வாங்கிவிட்டேன், மனித உரிமை ஆணைக்குழுவிலும் மெம்பர்ஷிப் எடுத்து விட்டேன். எத்தனை பேருக்கு நீ உண்மையான ஒரு முஸ்லிம் என்று இஸ்லாத்தின் பார்வையில் சர்டிபிகேட் கிடைத்திருக்கிறது? நீ உண்மையான ஒரு முஸ்லிம், அதை நமக்கே நாம் சர்டிபிகேட் கொடுக்கலாம். இறுதியான சிந்தனைக்கு விடுவதுதான், இஸ்லாமியன் நான் என்பதற்கு நாமே நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம். கண்ணாடி, கண்ணாடியை வைத்து பார்த்தால் விளங்கும் எங்கு கருப்பு இருக்கிறது, எங்கு சபை இருக்கிறது, எங்கு முடி அளவு கதியமாக கண் புருவம் தனியே ஒன்று தள்ளி கொண்டிருக்கிறது, எங்கே அடையாளம் இருக்கிறது என்று விளங்கும். அல்லது மருந்து பூச வேண்டும் முகத்திலே பார்க்க வேண்டும் எங்கு பருவம் இருக்கிறது, கண்ணாடியில் விளங்கும். நம்மை அளக்கின்ற கண்ணாடி தான் பிற சகோதரர்கள். கண்ணாடியை பார்த்துவிட்டு முகத்தில் குறை இருப்பதால் கண்ணாடியை உடைக்க மாட்டான் யாரும். இவனுடைய முகத்தில் அசிங்கம் இருப்பதால் கண்ணாடியை உடைப்பவன் வடையன். இவனுடைய முகம் அசிங்கமாகியதற்கு கண்ணாடி காரணம் அல்ல. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பார்த்து படிப்பினை பெறுவதுதான் முஸ்லிம். அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமோன மில் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் யார்? இவருடைய சொல்லால் செயல. இதன் இந்த விளக்கத்துக்குள் நாம் வந்தால் ஓரளவு அல்லாஹ்வின் பார்வையில் முஸ்லிம்கள். சொல் செயல் இது இரண்டும் பிறருக்கு மண்டக்குத்தில்லாமல் அமைந்தால் முஸ்லிம். வாயை திறந்தால் யாருடைய பலாயும் இல்லை. போனை திறந்தால் யாருக்கு எதிரான கருத்துக்களோ வீடியோக்களோ ஆடியோக்களோ கிடையாது. பேரை சொல்லி, ஊரை சொல்லி, அவரை பற்றிய ஆடியோ கிளிப்புகள், அவரை பற்றி அவருடைய தவறை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவது, அவருடைய குறையை வீடியோ பண்ணி, இன்று ஆகப்பெரிய நமது இஸ்லாமிய பண்பு சீரழிகின்ற ஒன்றுதான், நம்ம இஸ்லாத்தை மிக கேவலமாக மக்கள் மதிக்கின்ற ஒரு துறை தான் இந்த சோசியல் மீடியா. எல்லோரும் கசப்பாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எவனுக்கும் மறுக்க முடியாது. நான் ஆத்திரத்தோடு இந்த வார்த்தையை பார்க்கிறேன், எவனுக்கும் மறுக்க முடியாது. அந்த துறையிலே பைத்தியம் பிடித்த பித்தர்களுக்கு மறுக்க முடியாது, அந்த துறையை தெரியாதவர்களுக்கு மறுக்க முடியாது. இந்த சமூகத்தை சீரழிக்கின்ற ஒரு துறையாக இந்த வாட்ஸ்அப் பிரதானம், பேஸ்புக் அதைவிட மாறி வருகிறது. கண்ணியமானவர்களே, ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே, ஏதோ ஒரு ஊரிலே ஒன்றிரண்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன், இஸ்லாத்தை கேவலப்படுத்துகின்ற ஒரு துறையாக இந்த மீடியா மாறி வருகிறது. இதுவும் எதிரிகளுடைய ஒரு திட்டம் என்று நமக்கு விளங்கவில்லை. இதுவும் விரோதிகளுடைய திட்டம். ஜும்மாவுக்கு வந்தாலும் பேஸ்புக் தான், பயானில் இருந்தாலும் பேஸ்புக் தான், இக்காம சொன்னாலும் சப்பிலே கிண்டிக் கொண்டு, ஆமீன் சொல்லும் பொழுதுதான் தக்பீர் கட்டுவது, அல்லது வாசித்து 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 ருகூக்கு போன பின்னர் தான் தக்பீருக்கு வருவது. அவ்வளவு மடத்தனமாக இஸ்லாத்தை விட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த சோசியல் மீடியாக்கள். எங்கோ ஒரு பாடசாலையிலே ஆசிரியர்கள் குலாம் டீச்சர்ஸ் டேயிலே ஆடினார்கள், தவறு. இஸ்லாத்தின் பார்வையில் நடனம், டான்ஸ் கூடாது, பாவம். இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்நியவன் கூட ஆடுவது கூடாது. இஸ்லாத்தின் பார்வையில் பாவங்கள் எல்லோருக்கும் பாவம் தான். நமக்கு குடிக்க முடியாது என்பதற்கு நாம் குடிக்காமல் மாற்று மதத்தவனை கல்யாணத்துக்கு அழைத்து போத்தல் வைக்க முடியாது. சாஃப்ட் ட்ரிங்க் அல்ல, காரமான பானத்தை சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, நமக்கு சாராயம் கலக்கப்பட்ட உணவு தின்ன முடியாது என்று நமக்கு யாராவது தந்தால் டஸ்ட்பினுக்கு போட வேண்டுமே தவிர அதை நாம் அந்நியவனுக்கும் கொடுக்க முடியாது. சில இமாம்களுடைய கருத்து விளங்குங்கள், நான் சொல்ல வருகிறேன். நமக்கு எதை பாவத்தை செய்ய முடியாதோ அது மற்றவர்களுக்கும் பாவம் தான், அவனுக்கு தடை தான், அவன் மாற்று மதத்தில் செய்கிறான். சிலருடைய கருத்து தெரியும், அவுரத்தை மறைக்க வேண்டும். இமாம்கள் அந்த இஸ்லாத்துடைய பார்வை எழுதுகிறார்கள், அவுரத்தை மறைக்க வேண்டும். சொப்புளுக்கு முழங்காலுக்கும் இடையில் த்ரீ குவார்டர் ஓரளவு பரவாயில்லை, அதுவும் ஒழுக்கமற்றது என்றாலும் பரவாயில்லை. அதோடு பள்ளிக்கு வருகிறார்கள், கல்யாண வீட்டுக்கு போவார்களா த்ரீ குவார்டரோடு? கல்யாண வீட்டுக்கு த்ரீ குவார்டரோடு டிஷர்ட் போட்டு போவார்களா? வல்லாவுடைய வீடு கல்யாண ஹோலை விட கேவலமா? இது தனித்தலையங்கம. இஸ்லாமிக் டிரெஸ் கோட் என்பது தனித்தலையங்கம். சொல்ல வருவது என்ன தெரியுமா? சட்ட கல்சன் உடுப்பது நமக்கு கூடாது. ட்ரௌசருக்குள் வேறு விடயம், சாரத்துக்குள் வேறு விடயம். தனி கட்ட கல்சனோடு வெளியே போக முடியாது. சட்டக்கல்ச நமக்கு உடுக்க முடியாது, அவுரத்தலியாகிறது. ஒரு முஸ்லிமோ யாரோ உள்ளே உடுக்காமல் வெறுமனே வெளியே உடுக்கின்ற கட்டக்கல்சல்களை விற்பதும் கூடாது என்பதுதான் மார்க்க மேதைகளுடைய பெரும்பான்மையான கருத்து. தான் அவுரத்தை திறந்து வெளியே போக முடியாது, மற்றவர்களுக்கும் விற்க முடியாது. அது என்ன மதத்தவனை சேர்ந்தவனுக்கும் விற்க முடியாது. உள்ளே அணுகின்ற அடைவேறு விடயம். எனவே இறுதியாக நாம் முன்வைக்கின்ற விடயம், கண்ணியமானவர்களே, இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு பாடசாலை ஆடினார்கள், அது அன்போடு விட்டுவிட்டால் அவர்கள் சௌபாக செய்தால் அல்ல மன்னித்திருப்பார். அவர்கள் யாரோ ஒருவர் போனால் வீடியோ பண்ணி இந்த எத்தனை லட்சம் பேர் பார்த்து அவர்களுக்கு கேவலமாக அவர்களை பற்றி ரீபட் பேசி, அவர்களை பற்றி கேவலமாக பேசி, அவர்களை பற்றி இழிவாக பேசி, அவர்களை இஸ்லாத்திலிருந்து அப்படியே ஒதுக்கி பேசி எத்தனை பேர் இந்த ஒரு கிளிப்பால் பாவி ஆகினார்கள், எத்தனை பேர் அந்த டீச்சர்ஸ்மாருடைய இறைச்சியை உயிரோடு சாப்பிட்டார்கள், புறம் பேசினார்கள், மானத்தை வாங்கினார்கள். ஒரு பிறருடைய மானத்தை வாங்குவது அது போனின் மூலம், வாய்ஸ் அக்கவுண்ட் மூலம் யாருக்குமே கூடாது, ஹராம். சந்தியில் பொந்தியிலே மற்றவருடைய ஆடியோக்களை கேவலப்படுத்தி காட்டி சிரிப்பவன் அவனுடைய வீட்டு ஆடியோ வீடியோ அதை விட கேவலமாக வெளியாகும் தௌபா செய்யாவிட்டால். சோசியல் மீடியா இஸ்லாத்தை இப்படி கேவல எத்தனை அந்நியன் பார்த்திருப்பான், முஸ்லிம் பாடசாலையாம், இதுதான் இஸ்லாமாம், டீச்சர்ஸ் டே எல்லோரும் ஆடுகிறார்கள், நாம் ஆடினால் மாத்திரம் கேவலமாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். எங்க ஒரு பெண், எங்க ஒரு கப்பல் சகாத முறையில் அவருடைய ரகசியங்களை படம் எடுத்தார்கள், அப்லோட் பண்ணினார்கள், அதை எடுத்து இந்த ஊரை சேர்ந்தவர்கள், இவருடைய பெயர் இது, இவருடைய மனைவியின் பெயர் இது, இவருடைய மனைவிக்கு வயது இத்தனை, இவருக்கு வயது இத்தனை, இவர்களுக்கு இதனால் இத்தனை ரூபாய் லாபம், இத்தனை மில்லியன் ரூபாய் லாபம் என்று அதை விளம்பரப்படுத்தியவர்கள், அட்வர்டைஸ் பண்ணியவர்கள் நாம் தானே. இதை பண்பாட்டில் முஸ்லிம்களை கேவலப்படுத்துகின்ற முதல் சுவேசக்காரர்கள் முஸ்லிம்களுக்குள் தான் இருக்கிறார்கள். இவர்கள் திருந்த வேண்டும். இவர்கள் திருந்தினால் தான் மஞ்சப்புடவையாக இருக்கலாம், சிகப்பு புடவையாக இருக்கலாம், குறுக்குழுவோட இருக்கலாம், எவனாக இருந்தாலும் திருந்துவான், இஸ்லாத்துக்குள் வருவான் என்ற சிந்தனையை பதித்து எல்லா வல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற தூய முஸ்லிம்களாக நம்மை மாற்றுவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, புற முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, தலைமையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, உண்மையான இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, அஹ்லாக்கின் மூலம் மற்றவர்களை கவரக்கூடியவர்களாகுவாயாக, அஹ்லாக்கின் மூலம் மற்றவர்களை ஈர்க்கக்கூடியவர்களாகுவாயாக, இஸ்லாத்தை அஹ்லாக்கின் மூலம் பரப்புவாயாக, கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடனே இறுதி மூச்சு பிரிய தோல்வி செய்வாயாக. வாஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத்.